काते कांता कस्ते पुत्रः संसारो यमतीव विचित्रः कस्य त्वं कः कुत आयातः तत्त्वं चिन्तय यदिदं भ्रातः सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः वयसि गते कः कामविकारः शुष्के नीरे कः कस्सारः क्षीणे वित्ते कः परिवारः ज्ञाते तत्त्वे कः संसारः மோகமுத்கர பிரகரணம். பகவத்பாதாள் ஆசுவாக பண்ணியிருந்தான ஒரு பிரகரணம். அதில் சத்சங்கத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். சங்க சர்வதா வர்ஜனீய. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா சங்கத்தை விட்டுறணும். அப்படி சங்கத்தை விட்டோம்னா ஏகாந்தமாக இருக்கணும். ஏகாந்தே சுகமாசியதாம் பரதரே சேதசமாதீயதாம். பத்து பேரோடு சேராமல் தனியாக இருந்து பழகிக்கொள்ளணும். அப்படி பழகின்றோமையானால் அதனால் ரொம்ப பிரயோஜனம் உண்டு. அப்படி பழக முடியலன்னு வச்சுங்களேன், தனிமையங்கிறது ரொம்ப பேருக்கு பயம். நியாயமாக என்ன சொல்கிறது, த்விதீயாத்வை பயம் பவதி. ரெண்டாவது மனுஷன் இருந்தால் தானே பயம். நீங்கள் ஒத்தரே இருந்ததுன்னா பயத்துக்கு இடமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது ஏன் பயப்படுறீள் அப்படிங்கிறது சாஸ்திரம். இருந்தாலும் மனுஷ ஆளுக்கு ஏகாந்தமாக இருந்தால் பயம், ஒண்டியாக இருந்தால் பயம். அதனால் சங்கத்தை டோட்டலாக விடுறதுங்கிறது அவளால் முடியாது. அப்போ முடியாதுன்னா என்ன பண்ணுறது? அப்போ யாரோடைய சேர்ந்து தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுங்களேன். அப்போ யாரோட சேர்க்க வச்சுக்கலாம்? சத்துக்களோட சேர்க்க வச்சு. அப்போ சத்துக்கள் யாருங்கிறது அப்புறம் கேள்விகள். நமக்கு தெரியாதோ இல்லை யார் சத்து யார் அசத்து. கருப்பாக இருக்கிறவாள்லாம் சத்துன்னு வச்சுங்களேன். அப்படி ஏதாச்சும் நீளமாக இருப்பா சத்துக்காக இருக்கிறவாள், இல்லை சத்துக்கள்லாம் தாடி வச்சுருப்பா, இப்படி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் சத்து யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, உங்களால் தனிமையாக இருக்க முடியலைன்னா ஒரு சங்கம் வேண்டியத்தான் இருக்குதுன்னு சொல்வியேனால் சத்துக்களோட சங்கம் வச்சுக்கோ அப்படிங்கிற இந்த சத்சங்கமானது எங்கே உபயோகப்படுறது, எப்படி உபயோகப்படுறதுன்னு நமக்கு தெரியணும். சத்துங்கிறத யாருன்னு பார்ப்போம் அப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் தானே விஷயம் இருக்கு. சில பேர் சத்து மாதிரி காணப்படுற ஆனால் சத்துக்களாக இருக்கிறதில்ல. சில பேர் வேறு மாதிரி இருக்கா ஆனால் நிஜமாக சொத்தாக இருக்கா. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த கேள்வி. முதல்ல இப்படி சத்சங்கங்கிறது மனுஷனுக்கு என்னமாக உபயோகப்படுறது, அவனை எப்படி காப்பாற்றுறது, எதற்காக சத்சங்கம் வேணும்னு சொல்கிறா பார்க்கணும். இப்போ மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன நினைக்கிறான், தனக்கு துன்பம் போகணும், தான் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறான். எல்லோரும் அப்படித்தான். ஏன்னா எல்லோருக்கும் துன்பத்தை வேணும்னு யாராவது கேட்குறவன் இருக்கானா? ஒரு குந்தி மாதாவை தவிர. அந்த குந்தி மாதாவும் துன்பம் எதுக்கு வேணும்னு கேட்டால், பகவானுடைய இதயத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சந்தோஷம் எனக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் பாக்கியத்தில் துன்பத்தை கேட்டான். ஸோ எல்லோருக்கும் இதில் ஆசை மனசு நிம்மதியாக சாந்தமாக இருக்கணும், அப்படித்தானே? அப்போ அது மாதிரி நம்மளை இருக்க வைக்கிறதா நிறைய இருக்க வைக்க முடியலை. ஏன், இவன் பிறக்கிறப்பவே இவனுடைய மனசில் கொந்தளிப்போடு பிறக்கிறான். கொந்தளிப்போடு பிறக்கிறது மட்டும் இல்லை, கொந்தளிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பாப கர்மாவோடு பிறந்திருக்கேன். இல்லை சார் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், சொல்லுங்க நான் வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் புண்ணியாத்மா ஒத்துக்கிறேன். ஆனால் 10% புண்ணியாத்மாவாக இருந்தேன்னா இந்த லோகத்தில் வந்திருக்க மாட்டேன். ஸ்ருதி சொல்கிறது உபாபியாமேவ மனுஷ்யலோகம் புண்ணியேன புண்ணியோ பவதி பாப பாபேன உபாப்யாமேவ மனுஷ்யலோகம் பிரஸ்னோபனிஷத் சொல்ற. ஆகையால் ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால்தான் இந்த லோகத்தில் ஜென்மா உடஞ்சிருக்கும். சில பேருக்கு 90% சுகம், 10% பாபம் இருக்கும். சில பேருக்கு ரிவர்ஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சமே பாபமே இல்லை சார், முழுக்க புண்ணியம்னு ஒத்தராலையும் சொல்ல முடியாது. இந்த ஊரில் பிறக்கணும்னா ரெண்டும் கலந்து இருக்கணும். இப்போ இந்த ரெண்டும் கலந்துருந்தால் அந்த துக்கம் வர சந்தர்ப்பத்தில் அந்த கெட்ட கர்மாக்கள் இருக்கிறதுனால அதனால் துன்பம் வரத்தான் வருது. துன்பம் வரும்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், துன்பத்தை தாண்டி சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். நமக்கு தெரியறதா, வழி தெரியல. இதுதான் சுகத்தை அடைவதற்கு வழி என்கிறது மனிதனுக்கு தெரியலை. அவன் ஏதோ சில வருஷ வழிகளை வச்சுட்டுருக்கான். எனது காசு சம்பாதிச்சா சுகம் வரும் இது. ஆனால் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணும் இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய உத்தியோகத்துக்காக படிக்கணும். நன்னா படித்த பிறகு பெரிய உத்தியோகம் வரதோ வரலையோ அது வேறு கஷ்டம். ஒருவேளை வந்துருத்துனா அந்த உத்தியோகம் பண்ணுறதுல ஒரு கஷ்டம் இருக்குது. சுகம் காசு வந்த பிறகு சுகம், அது வரைக்கும் கஷ்டம் தானே. 30 நாள் உழைச்சா தானே 1ஆம் தேதி என்றைக்கு சம்பளம் வரும். அதுக்குள்ள கஷ்டம் இருக்கா இல்லையா? இருக்கத்தான் இருக்குது. அப்படியும் காசு வந்ததுன்னா அந்த காசு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரல, போகலை, பத்தாக்குறை. இப்படித்தானே கட்டப்பட்டுருக்கான் மனுஷன். இவனுக்கு காசுனால சுகம் என்று நினைக்கிறான், சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தால் சுகம்னு நினைக்கிறான், 10 பேர் உங்களை வசத்தின்னு சொன்னால் சுகம்னு நினைக்கிறான். இதுதான் இவனுடைய விவகாரம். காசு மட்டும் போகாது, ரெக்கக்னிஷன் வேணும், இண்டிவிஜுவாலிட்டி வேணும்னு சொல்கிறா சில பேர். அதெல்லாம் என்னன்னு தெரியல, விடுங்க. ஐடென்டிட்டி வேணுங்கிறா, இல்லை என்ன சொல்கிறாள், அவளுடைய மனசில் என்ன இருக்குங்கிற அபிப்பிராயம் தெரியல. விவகாரம் வியக்திகமாக அவளாலையும் சொல்ல முடியல. ஆனால் என்னென்ன, 4 பேர் தன்னை மதிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் மட்டும் மனுஷனுக்கு இருக்கு. இவைகள்லாம் இருந்தால் தான் இவன் சுகம் என்று கருதுகிறான். இந்த கருத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் உபயோகப்படுவதில்லை. ரொம்ப ஒரு ரெக்கக்னிஷன் அது வந்துட்டாலும் இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு சினிமா ஸ்டாரானோ அவன் இஷ்டமாக அப்படியே போய் காலாட நடந்துட்டு வர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பேருக்கு அவங்களை பார்த்தா இஷ்டமாக இருக்கு, அவளை பார்க்கணும். ஒரு கிரிக்கெட் ஸ்டார் இருக்கா, அவன் பாட்டுக்கு அப்படியே பீச்சில் போய் நடந்துட்டு வரலாம், வாக்கிங் போயிட்டு வரலான்னு போக முடியறதா? காசு இருக்குது, புகழ் இருக்குது, நல்ல பேர் இருக்குது, எல்லாமும் இருக்குது. ஆனால் என்னடான்னார், ப்ரைவசி இல்லை, அவன் கஷ்டப்படுறான். ஸோ இவைகள்லாம் நம்ம வசதி என்று கருதுகிறோமோ அவைகள்லாம் என்ன ஆறதுன்னா இவனுக்கே துன்பத்தை கொடுக்கறது. அப்போ இவைகள்லாம் நிஜமான வழிகள் இல்லை. இவைகள்லாம் சில வழிகள் வரத்துக்கு டெம்பரரியாக சில சுகத்தை கொடுக்கறது, துன்பத்தை நீக்கிறது. ஆனால் இவைகள் சாஸ்வதமான சுகத்தை அளிக்கா. அவை அளிக்கணுமேயானால் இவனுக்கு என்ன பண்ணணும்னு இவனுக்கு தான் தெரியலையே. உமக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, உங்கள் தாத்தாவுக்கும் தெரியல, நம்ம தாத்தாவுக்கும் தெரியல. என்ன பண்ணுறது, லோகத்தில் எதுலேயும் தெரியாததுக்கு என்ன சொல்லணும், சாஸ்திரம்தான் சொல்லணும். எது லோகத்தில் தெரியலையோ அத்தியந்தம் அப்பிராப்தே சாஸ்திரம் பிரமாணம். தெரியாத விஷயத்தை சாஸ்திரம் சொன்னா தான் தெரியும். அப்போ அந்த சாஸ்திரத்துக்கிட்ட பண்ண சாஸ்திரம் என்ன சொல்கிறது, சத்சங்கத்தோடு இரு. இந்த சத்சங்கம்ங்கிறது நமக்காக தெரியாது, லோகத்தில் தெரியாது, சாஸ்திரம் சொல்லணும். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணணும், என்ன சொல்கிறது, சத்சங்கத்தோடு இருங்கிறது. இது முதல்ல ஒரு கேள்வி, ஒரு பதில் வந்தாச்சு. லோகத்தில் நாம் பின்பற்றக்கூடியதான சாதனங்கள், பணமோ புகழோ பதவியோ இவைகள்லாம் சாஸ்வதமான சுகத்தை அளிக்காது, அளிப்பதில்லை. அது ஒரு சுகத்தை அனுபவித்தாலும் அதனால் மற்ற துன்பங்கள் அதோடு சேர்ந்துருக்கு. பெரிய உத்தியோகத்தில் இருந்ததே ஆனால் என்ன ஆகணும், பிடிக்கலன்னா உத்தியோகத்திலேருந்து எடுத்துக்கிட்டான். பேப்பரில் பார்த்துட்டுருக்கோன்னு எவ்வளோ ஒரு போஸ்டர் எடுத்துக்கிட்டான், அவ்வளோதான். நிர்தாட்சியமாக கிடையாது, பிடிக்கலை அவ்வளோ. ஆகையால் உத்தியோகம்னு நினைக்கிறோம், அதுலேயும் கஷ்டங்கள் இருக்குது. அதே போல் பதவி எப்போ போகும்னு தெரியாது. அறுபது வயசாயிடுதுன்னா போயிட்டுவான்ட்டான். அதுக்கப்புறம் என்ன, தூலாயா பித்ரிபுரஹர நைவ மன்யதே பாரியா, யாரும் உங்களை கேர் பண்ணுறதில்ல. ஏண்டா, நேற்று வரைக்கும் காசு இருந்தது சம்பாதிச்சுட்டு இருந்தார், இன்னைக்கு காசு இல்லை. அதனால் யார் காசு வாங்குறாளோ அவளுக்கு மதிப்பு, ரிட்டையர் ஆனவாளுக்கு ஒன்றும் கிடையாது. போயிடுது, பதவி இல்லை. எந்த இடத்துக்கு போனேன்னா, அங்கே இருக்கிறவாள உங்களுக்கு முன்னால் கொடுத்த மரியாதையை கொடுக்கலை. மரியாதையை கொடுக்குறா, ஆனால் முன்னால் எப்படி இருந்ததோ அந்த மரியாதை இல்லை. அப்போ என்னாச்சு, நிஜமாக இவைகள் சுகத்தை கொடுக்கலை. அப்போ சாஸ்வதமான ஒரு சுகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம் சொல்கிறது அப்பா ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சால் உனக்கு ஒரு துன்பமும் கெட்ட வராது. அப்போ முக்தியை அடையிடும். முக்தி அடையிறதுன்னா எப்படின்னு, முக்தி அடையிறதுன்னா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்பா, அதுதான் முக்தி அடையும். முக்தி அடைகிறதுன்னு இந்த லோகத்திலேருந்து மேல் லோகத்துக்கு போகிறதோ ஸ்வர்க்க லோகத்துக்கு போகிறதோ பிரம்ம லோகத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே போனாலும் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. ஸ்வர்க்க லோகத்துக்கு போனேன்னா உங்களுக்கு ஒரு பங்களா கொடுக்குறோம், ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை விட பெரிய பங்களா இருக்கு. ஏன்னா அவர் ரெண்டு யாகம் பண்ணினார் சார், நீர் ஒன்று தான் பண்ணினீர். இவ்வளவு பங்களா கிடைச்சாலும் உங்களுக்கு அதை பார்த்தா வயிறு எரியுது. அவளுக்கு 24 hours வாட்டர் சப்ளை இருக்குது. எனக்கு காலமே 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் தானே. உங்களுக்கு வேண்டிய ஜலம் வருதோ இல்லையோ, போருமோ இல்லையோ, முடியலை, என்ன வேணும்னு அது மாதிரி எனக்கு இருக்கணும். ஸோ அதோடு சேர்ந்தோமையானால் நமக்கும் துன்பம் வரத்தான் வருது. எந்த லோகத்தில் போனாலும் துன்பம் வரத்தான் வருது. அப்படி துன்பமே இல்லாதான ஒரு இடம் நம்ம அடையணுமையானால் அதுக்கு வழி ஒன்றே ஒன்று, ஒன்று ஞானத்தை அடையிறது, மோட்சத்தை அடையும். அந்த ஞானம் அடையணுமே ஆனால் அதுக்கு என்னன்னா தத்துவம் புரியணும். வெறுமன புரியறதில்ல, இவ்வளோதான் இதுதான் தத்துவம் என்று நிச்சயமாக புரியணும். நிச்சலமாக அசையாததான ஒரு பிடிப்பு நமக்கு வரணும். எப்போ சார் உண்மை தெரியும்னர், பொய்யானது மறைஞ்சா உண்மை தெரியும். வெளிச்சம் எப்போ வரும்னு, இருட்டு போனால் வெளிச்சம். ராத்திரி ஒரே இருட்டாக இருக்க, கும் இருட்டாக இருக்க, காலம்பரம் எழுந்ததுமே இருட்டெல்லாம் போயிடுது. இருட்டு போன பிறகு வெளிச்சம் வருது. அதே போல் நமக்கு இருட்டு போனாதானே வெளிச்சம் வரும். நமக்கு இருக்கிற இருட்டு எங்கே போகும்னர், நமக்குள்ளே இருக்கிற இருட்டு இருக்க, அதை சாதாரணமாக போகிற இருட்டு இல்லை, அத்தனை கோடி ஜன்மாக்களாக சேர்த்து வச்சிருக்கோம். ஸ்வப்பிரகாசமான பரமாத்மா உள்ளே இருந்த போதிலையும் அவரையும் மறைச்சு இருட்டானது தன் வேலையை காமிக்கும். அந்த அஜ்ஞானம் எப்படி இருக்க, பிரம்மத்தையே மறைச்சு அந்த பிரம்மமானது எப்படி இருக்க, 1000 சூரியர்கள் உதித்தா எப்படியோ அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிற ஸ்வரூபம் நமக்குள்ளே இருந்தால் அதை மறைச்சு அஜ்ஞானமானது வேலை செய்யும். கண்ணை மூடிட்டு பாருங்கோ, வெளிச்சம் இருக்கோ இல்லையோ, இங்கே இத்தனை லைட் இருக்க, கண்ணை மூடினா இருட்டத்தானே இருக்க, வெளிச்சம் ஏன் இல்லைன்னு, உள்ளூர இருட்டத்தான் இருக்கு. அந்த இருட்டை யாரை கொடுத்தா, அஜ்ஞானம், அதான் மோகம்னு சொல்லும். அந்த மோகம் போகணும். மோகம் எப்படி போகணும்னு, சங்கம் இல்லாமல் தனியாக இருந்தால் போகணும். நமக்கு தான் பயமாக இருக்கு, ஒண்டியாக இருந்தால் பயமாக இருக்குது. யாரும் இல்லை சார் வீட்டில், நான் தான் இருக்கேன், அதனால்தான் பயங்கிறான். நியாயமாக ரெண்டாவது பேர் வழியிருந்தால் அவன் அடிப்பானோ சண்டை போடுவானோ ஏதாவது பண்ணுவானோன்னு பயம் இருக்கணும். நீங்கள் ஏகாந்தமாக இருந்தால் என்ன பயம், யார் என்ன பண்ண போகிறா, இருந்தாலும் ஒண்டியாக இருந்தால் பயமாக இருக்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு, சங்கம் இல்லாமல் இருக்க முடியலைன்னா சத்சங்கத்தை வச்சு, இதுதான் வழி. அப்போ முக்தி வேணுமையானால் தத்துவம் புரியணும், நிச்சயமான தத்துவம் வரணும். தத்துவம் வரணும்னா மோகம் போகணும், அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போகணுமையானால் அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான, ஞானத்தை அளிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், தியானம் பண்ணக்கூடிய ஸ்வரூபம் நமக்கு வரணும். அது வரணுமையானால் அதை சொல்லி கொடுக்குற சங்கம் வேணும். ஆகையால் எப்படி, சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இது வழி, இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு தனியாக தெரியாது, சாஸ்திரம் சொல்லாத போனால் தெரியாது. சாஸ்திரம்தான் சொல்லணும், சாஸ்திரம் சொன்னால் அது பொய்யாகாது. ஏன் சுவாமி சாஸ்திரம் பொய் சொல்லாதா, சாஸ்திரம் சொல்லாது. ஏன் சொல்லாது, வேண்டியன் வேண்டாதவன் இல்லையே சாஸ்திரத்துக்கு, மனுஷாளுக்கு வேணும்னா இவன் வேணும், இது வேணும், அது வேண்டாம், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், 1000 விவகாரங்கள் இவனுக்கு இருக்கு. சாஸ்திரத்துக்கு அப்படி இல்லையே. சாஸ்திரம் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் என்று பார்க்கிறது. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியதான சாஸ்திரமானது எல்லோருக்கும் சரியான வழியை சொல்லுமே தவிர ஒரு நாளும் வேறொரு வழியை சொல்லாது. ஆகையால் இந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? சத் சங்கத்வே நிசங்கத்வம் சத்துன்னு சொல்லும். அப்போ இப்போ சத் சங்கம் வேணும்னா சத்தை பற்றி தெரியணும். சத்தோட சேர்க்கைனா சத் சங்கம், சத்துனா யார்? சத்துனா பிரம்மம். சதேவ சௌமியமகிராசித் ஏகமேவா அத்விதீயம். இவ்வுலகங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னால் என்ன இருந்தார்? பரமாத்மா ஒருவர் தான் இருந்தார். ஸோ இந்த அந்த பரமாத்மாவோட சேர்க்கை உள்ளவர்கள் சத்துகள்னால் என்ன அர்த்தம்? அப்போ மற்றவர்கள்லாம் என்ன? மற்றவர்கள்லாம் எதோட சேர்ந்திருக்கார்? பணத்தோடு சேர்ந்திருக்க. உலகத்தில் யாராவது பணம் வேண்டான்னு சொல்கிறவனை கொஞ்சம் பார்க்க பார்க்கலாம். எல்லோரும் பணம் வேணும் தான் சொல்கிறான். அந்த பணத்தில் என்னத்தான் விவகாரம் தெரியல, இன்னி இல்லை, அனாதிகாலமாக அப்படித்தான் இருக்கு. எல்லோருக்கும் பணம் வேணும், எல்லோருக்கும் புகழ் வேணும், எல்லோருக்கும் ஒரு மரியாதை வேணும், எல்லோருக்கும் கௌரவம் வேணும், எல்லோருக்கும் பதவி வேணும், எல்லோருக்கும் இதெல்லாம் ஆசை இருக்கு. சாதாரணமாக நம்ம இல்லை, எல்லாத்தையும் திறந்திருக்கேன்னு நினைக்கிறவாளுக்கு கூட இந்த ஆசை காணப்படும். என்ன பண்ணுறது? மனுஷ சாமானியனுக்கு இருக்க அது போகணுமே. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னாரு? பணத்தில் வச்சதான ஒரு ஆசை இருக்கு பார்த்தல, அந்த ஆசையானது பரமனிடத்தில் வைக்கணும். பணத்தில் ஆசை வச்சா லௌகிகமாக போகிறாள், பிரேயோ மார்க்கம் அதுக்கு போகிறாள். பரமனிடத்தில் ஆசை வச்சாள்னா ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு போகிறாள். ஸ்ரேயஸ் மனுஷனுக்கு நன்மையை கொடுக்கறது என்ன? பரமாத்ம ஜ்ஞானம். ஸோ இந்த பரமாத்ம ஜானம் இந்த பக்கம் திரும்பி ஓடிண்டு இருக்கேயப்பா, வேண்டாம், பீச்சு கிழக்கே இருக்கு நம்ம சொன்னோன்னா நம்ம மேற்கே போயிட்டே இருந்தோன்னா கிடைக்க முடியுமா இந்த ஜென்மாவில்? இந்த பக்கம்தான் இருக்க. ஸோ பரமாத்மா எங்கே இருக்கார்? அந்தராத்மா இதயத்துக்குள்ள இருக்கார். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா, உள்நோக்கி இருக்கார். நம்ம உள்நோக்கி போகலையே, நம்ம எங்கே பார்த்துட்டுருக்கோம்? கண்ணை திறந்து வெளியில்னா பார்க்குறோம், அவளை கேட்குறோம், இவளை கேட்குறோம், அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படித்தானே போயிட்டு இருக்கோம். ஆகையால் கஷ்டித் தீர பிரத்யகாத்மான மைட்சது ஆவருத்த சற்றுர் அமிர்தத்வம் இச்சன். 1000 பேரில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உள்நோக்கி பார்க்குறா. உள்ளே இருக்கக்கூடியதான பரமாத்மாவை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள்லாம் வெளிநோக்கி திருஷ்டி இருக்கு. சிருஷ்டிக்கிற காலத்தே வெளிநோக்கி தான் சிருஷ்டிக்கப்படும். தனியாக சொல்லலை, பிறக்கிறக்கானே கண்ணை திறந்தமே வெளியில் என்ன இருக்குன்னு பார்த்தோமே தவிர யாராவது ஒரு குழந்தையாவது உள்நோக்கி பார்த்ததா? நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் ராமன், கோவிந்தன், கோபாலன் தன் பேரை சொன்னான்னு யாராவது ஒருத்தர் பிரம்மம்னு சொல்கிறானா? யாருக்காவது ஒருத்தருக்கு பிரம்மம்னு பேர் வச்சாலும் அவன் கே பிரம்மம் ஆர் பிரம்மம்னு நான் இன்ஷியலோடு சொல்கிறானே தவிர பிரம்மம்னு சொல்கிறானோ? ஏன் சொல்லலை? ஆனால் நிஜம் எது? அவன் தான் பிரம்மம். ஒவ்வொருடைய மனுஷனும் பிரம்மஸ்வரூபமாக இருந்தாலும் யாராவது அகம் பிரம்மான்னு சொல்கிறாளா? சொல்லலை. ஏன் சொல்லலை? நமக்கு பிறந்தண்ணிலேருந்து வழக்கம் அந்த பக்கம் போச்சு. ஸோ இப்போ நம்ம யாரை பிடிக்கணும்? சத்தை பிடிக்கணும். சத்த நிலத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கிறவனை பார்க்கணும், சத் சங்கியை பார்க்கணும். சத் சங்கின்னா யாருன்னு? பிரம்மத்தினிடத்திலேயே மனசை உடையவன், 24 மணி நேரமும் அதையே நினைக்கிறவன். நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. காலம்பறந்து ஒரு 10 நிமிடம் பூஜை பண்ணிவிட்டு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஏன்டா ரொம்ப எங்களுக்கெல்லாம் பக்தி ஜாஸ்தி சார். என்ன பக்தி? பக்தி பகவான் இடத்துல இல்லை, நைவேத்தியத்தில். வெள்ளிக்கிழமை என்ன நைவேத்தியம்? சக்கர பொங்கல், வடை. சனிக்கிழமைன்னா எள்ளும் சாதம். ஞாயிற்றுக்கிழமைன்னா வேறு ஏதோ ஒன்று நைவேத்தியம். இப்படித்தானே இருக்கும். அகார வடிச்சல் நாளைக்கு நைவேத்தியம் பண்ணணும். இன்றைக்கி ஸ்கந்த சஷ்டி சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு பிடிச்சதான பதார்த்தங்கள் நைவேத்தியம் பண்ணணும். இப்படித்தானே வச்சுன்றோம். அப்போ என்ன, மனுஷனுக்கு நிஜமாக பக்தி இருப்பதில்லை. பக்தி பஜனம் பகவான் இடத்துல தன்னை சமர்ப்பணம் பண்ணணும். பகவான் இடத்துல அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கே இங்கே பார்க்கறது இல்லை. பக்தி பக்தின்னா என்ன? தன்னை முழுமையாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண, நான் இல்லை பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரணும். சரணாகதின்னு பேர். அதான் சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வஸ்ய ஆர்த்தியஹரே தேவி நாராயணி நமோஸ்து. நான் இல்லை, நான் உன்னோட சேர்ந்து விட்டேன், தனியாக நான் இல்லை எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். இதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற தத்துவமசே அயமாத்மா பிரம்மாங்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம். ஆனால் நம்ம இண்டிவிஜுவலிட்டை விட தயாராக இல்லை. என்ன பண்ணேள், நான் இந்த சுப்பிரமணிய சுவாமி 6 மாதம் 6 நாள்லையும் பகவானை தர்சனம் பண்ணினேன், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினேன், பகவானையே நினைத்தேன். எத்தனை பேர் சொல்கிறான் கொஞ்சம் யோசனை பண்ணி. இந்த 6 நாள் என்ன பண்ணேன், நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் சார். எதில்? வேறு காரியக்கிரமங்களை. பகவானிடத்தில் நம்ம எவ்வளோ சமயம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அவருக்காக, அவரை பார்த்து அவரையே நினைத்து அவருடைய புகழை பாடி பண்ணியிருக்கல. அந்த பகவான் வேற யாரும் இல்லை, உண்மை இதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரூபம். யாரால் நீங்கள் கண்ணை திறக்கிறீளோ, யாரால் பார்க்குறீளோ, யாரால் கேட்குறீளோ, யார் இருந்தால் நடக்கிறீளோ, யார் இருந்தால் மூச்சு வாங்குறீளே. நப்ராணேனாபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேணது ஜீவந்தி எஸ்மின்னே தாவு பாஸ்ரிதவு. மூச்சு காத்து உள்ளியும் வெளியிலையும் போயிட்டே இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துட்டா நீங்கள், அது அப்படியே இருக்கிற வரைக்கும் சௌக்கியம் சார். என்றைக்காவது மூச்சு தட்டித்தினா டாக்டர்கிட்ட ஓடணும், அது வரைக்கும் அதை கவனிக்கவே இல்லை. யார் இதை கரெக்டாக பார்க்குற? யோஜனை பண்ணுமா? கண்ணு பார்க்கறது காதை கேட்கறது எல்லாம் சொல்கிறேன், இது எப்போ சார் நடக்கிறத? முழிச்சுட்டு இருக்கிறப்ப நடக்குது. தூங்குகிற சமயத்தில் உங்களோட அதுவும் ஓய்வு பெற்றிருக்கு. அது ஓய்வு பெற்றதுனால்தான் நீங்கள் தூங்கினீள். நான் பாட்டுக்கு தூங்குறேன்னு சொல்லிட்டு கண்ணை விட்டேன்னா அது பாட்டுக்கு அப்படி பார்த்துட்டு வந்தேன்னா வம்பான்னா போயிடும். ஒன்றும் இல்லை, தூங்கிட்டே இருக்கிற ஒருத்தர் கண்ணை திறனுதுன்னு தூங்கினேன்னா நீங்கள் பார்த்தேன்னா பயப்படுறேன். இப்போ என்ன போச்சு? அவர் கண்ணை திறன், சில பேர் வாய பிளந்துன்னு தூங்குவான், சில பேர் கண்ணை திறந்து தூங்கினான். தூங்கி இருக்கட்டும், உங்களை பயமாறதோ இல்லையோ. இப்பெல்லாம் அது ஓய்வு பெறுறது. ஆனால் இந்த மூச்சு காத்து விடுறது மட்டும் பிராணன் ஓய்வு பெற்றிருக்கோம். ஓய்வு பெற்றால் என்ன ஆகும்னு யோஜனை பண்ணுவோம். யாராவது தைரியமாக தூங்குவாளா? தூங்கிகிட்டே இருக்கீள் நீங்கள், ஒரு 7-8 மணி நேரம் திடீர்னு ஒருத்தர் பார்த்தார், ஒன்றும் மூச்சு காத்து இல்லை, எடுத்துன்னு போயிடுவார்ன்னு விவகாரம் என்ன? அடுத்த நாள் நீங்கள் இருக்கலாங்கிறதே டவுட் ஆகிடும். அப்போ இந்த மூச்சு காத்தானது விடாமல் போயின்னு இருக்க யார் இதை அனுப்பிட்டு இருக்கா? சரீரத்திலேருந்து காற்றை போன பிறகு இந்த சரீரத்துக்குள்ளே துருத்து வழியாக காற்றை உள்ளே விட்டேனே ஆனால் அந்த காற்றை உள்ளையும் வழியிலையும் போகுமா? அது வேலை செய்யுமா? மற்ற பொருள்களை இயங்கும்படி பண்ணுறதா? பண்ணாதே. அப்போ இந்த பிராணனை கவனிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் உங்கள் சரீரத்துக்குள்ளே. அவரை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் யாருன்னு? அவர் தான் பரமாத்மா. அவருக்கு பரமாத்மான்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் சைத்தன்யம்னு சொல்லுங்கோ, கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுங்கோ, வேறு ஏதோ சக்தின்னு சொல்லுங்கோ, ஒரு ஒருத்தர் இருக்கார், அவரை நான் பிரம்மம்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால, எல்லா பிராணிகளத்துலேயும் இருக்கார். உங்களை மட்டும் நீங்கள் ஒருத்தர் தானே உலகத்தில் மூச்சு வாங்குறீள், எல்லோரும் பண்ணுறாளோ இல்லையோ? அப்போ எல்லோருடைய இதுலையும் இருந்து அதை பண்ணிகிட்டே இருக்காரோ. ஒரு மீனிலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன புழுவிலேருந்து ஆரம்பித்து மூச்சு வாங்கிட்டு தான் இருக்க. அந்த சரீரத்துக்குள்ளே உள்ளையும் வழியிலையும் காற்று போகிறதுக்கு அவரை சகாயம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கேயும் அவர் இருக்காரோ இல்லையா? அந்த பரமாத்மாவனிடத்தில் மனசை வைத்து கொண்டிருக்கிறவர் சத். சத்தை நினைக்கிறவர் சத். இப்போ கேட்டீல, சத்துனா யார் சார்? அப்படியே பிரம்மத்தை பற்றி பேசிட்டு அப்படியே இருந்தேன்னு உங்கள் காசு கொடுன்னு கேட்குறவர் சத்தா? நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உலகத்தை மாற்றி வைக்கிறேன் காசு கொடுங்கன்னு கேட்குறவர் சத்தா? யார் சத்து? சத்துன்னா யாருன்னு? பரமாத்மாவனிடத்தில் மனசு சாஸ்வதமாக வைத்து கொண்டிருக்கிறது. அவளுடைய ஸ்வபாவம் என்ன? அனாவசியமாக பேச மாட்டேன். சத்துக்கள் எப்படி இருக்கா? இருப்பா, நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்வா, கேட்காத போனால் சும்மா இருக்கும். அவ்வளோ பத்து நிமிஷமா உட்காந்தா வெறும்னு உட்காந்துட்டு இருக்கார் சார். ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டார் சார். நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்க மாட்டேன்னார். ஏன் சார் கேட்கலையேன்னு கேட்டேன். அவர் இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாரு. சௌக்கியமா இருக்க தொட்டு தானே இங்க வந்திருக்கான், இல்லைன்னா வீட்டுல பெட்ல என்ன படுத்துட்டு இருப்பாங்க. எப்ப இங்க வந்திருக்கானோ அப்போ சௌக்கியமா தான் இருக்கான். இல்லையே உங்களை ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்டிருக்கலாமே. நான் வேண்டான்னு சொன்னேன்னா நோ க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு போர்டு எழுதி வச்சிருக்கேன்னா கேட்காது. யார் தப்பு? அவரு தப்பு. கேட்டிருந்தா தெரிஞ்ச பதில் சொல்லியிருப்பேன். பிப்பலாதர்னு ஒரு மகாத்மா, அவர்கிட்ட ஒரு ஆறு பேர் சுகேஷாச்ச பாரத்வாஜா சைபியஸ்ச சத்யகாமா பார்கவோ வைதர்பி கௌசல்யாச்சலாயனா இப்படின்னு ஒரு ஆறு பேர் போனார். நமஸ்காரம் பண்ணினா உட்காருங்கோன்ட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாங்கள் ஏதோ உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு வந்துருக்கோம். ஒரு வருஷ காலம் பிரம்மச்சரியம் இருங்கோ அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்ன ஒரு வருஷ காலம் அவரிடத்துல இருக்கணும், அந்த ஆசிரமத்தில் இருக்கணும். இருந்த பிறகு நீங்கள் எந்த கேள்வியாவது கேட்கலாம், எப்படியாவதும் கேட்கலாம், தெரிஞ்ச ஆன்சர் சொல்கிறேன் இல்லைன்னா இல்லைன்ட்டு. ரிஸ்க் எடுத்துக்கணுமே ஒன் இயர்னர், வேறு வழி இல்லைன்ட்டு. ஏன்னா நீங்கள் கேட்கறத நான் சொல்கிறது புரியணுமே ஆனால் உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும். ஒரு வருஷம் இருந்தால் இவாளெல்லாம் கேள்வி கேட்டால் ஆன்சர் சொல்லிட்டா போச்சு. அதுபோல் ஞானிகள்லாம் என்ன பண்ணுறான்னார், அவன் அனாவசியமாக பேச மாட்டான். ஸோ சத்தனுடைய லட்சணம் என்னான்னு முதல்ல பார்க்கணும். வெறும்னு பேசிகிட்டே இருந்தால் சத்து இல்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சும்மா இருக்கான் பாருங்க, அவன் சத்து. 24 மணி நேரம் பிரம்மத்தினிடத்திலேயே மனசை சார்ந்திருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. ஊர்வம்ப பேசாமல் இருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. பணத்து மேலே ஆசை இல்லாமல் இருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. ஆசை இல்லாமல் இருக்கிறவன் பணத்துக்காக ஒரு வேலையும் செய்யலை, வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் எனக்குடையதான எண்ணத்தில் இருக்கிறவன் சத்து. எப்பொழுதும் இதயத்தில் கொந்தளிப்பு இல்லாமல் இருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. அது பண்ணணும், இது பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அவளை பார்க்கணும், இதெல்லாம் ஒன்று இருக்கணும். எது உங்களுக்கு வேணுமோ பகவான் அரேஞ்ச் பண்ணுவார். ஸ்வரூபங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்துடுத்து, அந்த எண்ணமானது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சா பகவான் நிச்சயமாக பண்ணி கொடுப்பார். ஏன்னா பகவான் அதுக்காகத்தானே இருக்கார். நல்லோருடைய இதயத்தில் இருந்து கொண்டு அவன் நினைத்ததை பண்ணணும். பகவானுடைய கையில் நாமெல்லாம் கருவிக்கள், அது ஞாபகம் வச்சு. நான் பண்ணுறேன்னு லாபம் இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய சகாயம் இல்லாத போனால், அவன் அருள் இல்லாத போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் அருள் எப்படி வேணும், எங்கேருந்து வரணும், அது ஏதோ காசு கொடுத்து வாங்கிறது அருளை இல்லை, ஏதாவது பண்ணி வாங்க முடியுமா? கிடையாது. நீங்கள் மனசை சாந்தமாக வச்சுக்கணும். இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் இருக்கணும். மனசு எண்ணக்கூடியதான ஸ்வபாவம் தானே, அது எண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறீரே, அது எண்றதுதானே அதனுடைய ஸ்வரூபம். இது வேணும் அது வேணும் நினைக்கிறதானே அதனுடைய ஸ்வபாவம். ஆமாம், அதனால்தான் சொன்னேன் அந்த மனசுக்கு பரமாத்மாவை கொடுங்க. மனசில் பகவானையே தியானம் பண்ணுங்க. அதை தவிர வேறு விஷயம், கொஞ்ச நேரம் படிக்கிறது, கொஞ்ச நேரம் காதால் கேட்கறது, கொஞ்ச நேரம் எழுதுறது, கொஞ்ச நேரம் வேற யாரோட யோஜனை பண்ணுறது, இப்படியே அந்த பரமாத்மானிடத்திலேயே உங்கள் மனசை வச்சுட்டே இருந்தேளையானால் அந்த மனசில் இருக்கக்கூடியதான முன்னால் ஆரம்பத்தில் சொன்னேன் பாபங்கள் இருக்கு, புண்ணியமும் இருக்கு பாபமும் இருக்கு. அந்த பாபங்கள்லாம் இதனால் அகற்றப்படும், அந்த மனசானது சுத்தமாகவும். மனசு சுத்தமாகச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? மனசு சுத்தமாக இருந்தால் என்ன ஆறுதா விளை விளையன்னு தெரியுமான்னு? ஒன்றும் தெரியாது. மனசு சுத்தமானதுங்கிறதுக்கு அடையாளம் உங்களை அறியாமலேயே நீங்கள் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் வரும். எங்கெங்கயோ இருக்கா சார், ஊரெல்லாம் இருக்கா, மதுரை இருக்கு, திருச்சினாப்பள்ளி இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆளே கிடையாது. சொல்றவாளும் கிடையாது, கேட்கறதுக்கு இடமும் கிடையாது. அதுக்கு இந்த மயிலாப்பூருக்கு வரணும். அது என்ன பண்ணுறது, இந்த பிராந்தத்தில் தான் கேட்குறா சொல்கிறா, ரொம்ப நாளாக நடக்கிறது. இந்த பிராந்தத்தில் தான் கிரிமினல் லாயர்ஸ் எல்லாம் இருக்கா, சாதாரண வியக்திகள் இல்லை. கொன்னுட்டு இருந்தான்னு அவன் கொன்ன நினைச்சான் சார், கொல்ல முடியல சார்ங்கிறவாளும் இருக்கா, இருக்கா, யாரும் இல்லை. அது முன்னாள்லாம் என்ன சொல்லுவான்னா, காவேரி தீரத்தில் இருந்தவாளுக்கு புத்தி ஜாஸ்தி, அவள்லாம் இங்கே மயிலாப்பூரில் வந்துட்டாளோ நம்ம நமக்கு தெரியும். ஆனால் விவகாரம் என்னன்னா இங்கே வந்து சேர். இங்கே மட்டும் இல்லை, எப்போவுமே சாஸ்திரம் சொல்கிறது உங்கள் மனசு சுத்தமாகுமேயானால் உங்களுக்கு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான வாய்ப்பு கிடைக்கும், சத்குரு லாபம் கிடைக்கும். இதுதான் நம்ம மனசு சுத்தமானதுங்கிறதுக்கு அடையாளம். சாஸ்திரம் சொல்ல தமேதம் வேதானுவச்சனேன பிரம்மணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசானாசகேனா. பல பிறவைகளில் யஜ்ஞங்கள் பண்ணி, தானங்கள் பண்ணி, தபஸ் பண்ணி, விரதங்கள் இருந்து இவைகள்லாம் பண்ணி நீளையானால் அதனுடைய புண்ணியமானது உங்கள் மனசை தூய்மையாக்குறது. தூய்மையானதுமே என்ன சார் பண்ணுறார், விவிதிஷந்தி. வேதந்தான் பிரமாணம். என்ன மனசை பற்றி நமக்கு தெரியாது. விவிதிஷந்தி, ஆத்மாவை அறிவதற்கு ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆசை வரணுமையானால் நமக்கு இத்தனையும் இருக்கணும். ஆசை பண்ணாதானே சார், வந்தால் தானே சார் மனுஷன் முயற்சி பண்ணுமா? ஜானாதி இச்சதி யததே, அறிகிறான், ஆசைப்படுகிறான், அடைய முயலுகிறான். ஸோ அவனுக்கு ஆசை வந்தால் தான் அதை பண்ண முடியும். இவனுக்கு ஆசை வரணும்னா என்ன பண்ணணும்னார், வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆசை வரணுமையானால் பல பிறவைகளில் இவைகள்லாம் பண்ணியிருக்கணும். போன பிறவில் பண்ணினேன்னா இல்லையா எனக்கு தெரியாதே சார்னார். அதான் நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் என்ன சம்ஸ்காரம் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ மனசு சுத்தியானதுங்கிறதுக்கு அடையாளம் அதனுடைய ஒரு ரிசல்ட்டுனால தான் பார்க்க முடியும், நேராக பார்க்க முடியாது. அரிசி கோணிக்குள்ள மாங்காயை போட்டிருக்கேன், ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, அது ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து எடுத்து பார்க்கப்படாது, அங்கே போட்டு வைக்கணும். அது நல்ல வாசனை வந்ததுன்னு வச்சுங்களேன், ஓஹோ பழுத்தாச்சு, அது எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டாம். அதை வாசனை வர ஆரம்பித்ததுமே பழுத்ததுன்னு எப்படி தெரியறதோ, எப்படி நீங்கள் வேதாந்த கிளாஸுக்கு போக தொடங்கினீங்களோ, அது போகணும்னு நினச்சீங்களோ, அப்போவே மனசு சுத்தமாச்சுன்னு அர்த்தம். அதான் விவிதிஷந்தி எனக்கூடியதான ஸ்ருதிக்கு அர்த்தம். இப்படி ஆசைப்பட்டு அதை குருமுகமாக கேட்டு அதை நிச்சயமாக்கிண்டு அதுலேயே தனிச்சு இருக்கணும். நம்ம மற்ற விஷயங்களை போகப்படாதுன்னு நினைக்கிறவாள் யார் இருக்காளோ அவ சத்துக்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, சத்துன்னு யாருன்னு தெரியல சார். சத்துன்னா கருப்பாக இருப்பாரா, வெளுப்பாக இருப்பாரா, நீளமாக இருப்பாரா, குட்டையாக இருப்பாரா, காஷாயம் கட்டின்னு இருக்காரா, வெள்ளை வேஷ்டியாக இருப்பாரா, இல்லை வேஷ்டி இல்லாமல் இருப்பாரா, என்ன கணக்கு ஒன்றும் தெரியலையே நமக்கு. சத்துன்னா அவருடைய மனசு எப்பொழுதும் பரமாத்மாவனிடத்திலேயே இருக்கும். யாராவது கேட்டாலுடைய பதில் சொல்ல மாட்டார், மௌனமாக இருப்பார். ஏன்னா மனசு அங்கென்ன இருக்க, அதுலேருந்து நழுவிடுவேணும்னு ஒரு பயம். அந்த பரமாத்மாவனுடைய எண்ணத்துலேருந்து நழுவாமல் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அப்படி இருந்து கொண்டு சர்வதா சர்வகாலமும் பரமாத்மாவனிடத்திலேயே தான் தனிச்சு நிற்கணும் எனக்கூடியதான எண்ணம் கொண்டவருக்கு சத்துன்னு பேர். ஆனால் இப்போ என்னாச்சு, சத்துக்கள் தெரிஞ்சாச்சு. அந்த சத்துக்களை தெரிஞ்சதுமே நமக்கு என்ன வேணும்னா, சத் சங்கத்துவம் அவளோட சேரணும். அவள் தான் வேண்டான்னு நினச்சிட்டு ஏகாந்தமாக இருக்காளே, அவளோட நாமும் போய் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் இருந்து அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு சீட்டு கட்ட விளையாடலாம் வரையில, ஒரு பத்து ஒரு சேஞ்சுக்கு, சாதாரணமாக இருக்கிற ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் சம்சாரத்தில் தள்ளி அப்புறம் நம்ம மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதா? அதனால தான் சத்துக்கள் தனியாக இருக்கா. சத்துக்கள் தனியாக ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சேன்னா, இது போல் செயற்கையினால் இருக்கு. இன்னொருத்தரோட சேர்ந்தோமையானால் அவளுடைய இருக்கக்கூடியதான மனசில் இருக்கிற எண்ணங்கள்லாம் இவளுக்கு வரலாம். அன்லஸ் நீங்கள் வந்து அதில் ஸ்திரமாக இல்லாத போனால், ஸ்திரமாக நீங்கள் இருந்தாலானால் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்தைரியம் இல்லாத போனால் சில சமயத்தில் இந்த சின்ன ஆசைகள் உங்களை திருப்பி இங்கே கொண்டு வந்துடலாம். மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் சத்துக்கள் பத்திரமாக இருந்துட்டுருப்பான், அனாவசியமாக பேச மாட்டான், எல்லோருடையும் சேர மாட்டான். எங்கேயாவது போகணும், தனியாக போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துருவாளே தவிர பத்து பேரோட சேர்ந்து கும்பலாக இருக்கிறதுன்னு பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடியதான சத்துக்களோட சேருங்க. அந்த சத்துக்கள் என்ன பண்ணுறா, அவள் வந்து ஃபேமாக இருக்காளோ இல்லையா, அதனால் அவளுடைய செயற்கையினால் நம்ம மனசும் அசையறதுன்னு போயிடும். நம்ம மனசில் இது வேணும் அது வேணும் அங்கே வேணும் இங்கே வேணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இந்த கவலைகள்லாம் இதெல்லாம் நின்று போயிடும். அதுக்காகத்தான் சத்துக்களோட சேருன்னு சொல்கிறோம். நம்ம அதில் குழந்தை இருக்க சார், 4-5 வயசு குழந்தை, அது பண்ணக்கூடியதான லூட்டி இன்னதுன்னு தெரியல. இதை எடுக்கிறது அதை எடுக்கிறது அதை தூக்கி போடுறது பண்ணுறது அந்த குழந்தைய அதுலேயும் என்னாச்சு தெரியுமோ, நான் பொண்ணு வைத்து பேத்தி, உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. மாப்பிள்ளை இருக்காருங்க, அந்த பேத்தியை ஏதாவது சொன்னேன்னா மாப்பிளை கோபம் வந்துடும். சொல்லாமல் உங்களால் இருக்க முடியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருக்க. உங்காத்துலேயும் இப்படி தான் பண்ணுறாளான்னு வேற கேட்டேன், இல்லையே எங்காத்துல சமத்தா இருக்காளேவா அப்படிங்கிறார் அவர். அப்போ என்ன, நான் துன்மார்க்கம் பண்ணி சொல்லி கொடுத்தேன்னு உங்களுக்கு அந்த குழந்தைக்கு, இல்லையே ஜலத்தை எடுத்துக்கொண்டு ப்ளக்கில் போடுற சார், அது என்ன ஆகுமோ தெரியல அப்படி என்ன பண்ணுறது. அந்த குழந்தை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் என்ன ஆச்சுன்னு, திடீர்னு ஒருத்தர் ஒரு பெரியவர் ஆதானுபாகுவாக வீட்டுக்கு வந்தார். வந்ததுமே கலந்து வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் பண்ணலை. அவர் வந்ததை பார்த்தா குழந்தை கப்சுப்புன்னு ஆயிட்டா. அவர் போனதுமே மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டார். அவரை கண்டா எனக்கு பயம் இல்லை, யாருக்கும் பயம் இல்லை. அவர் சாதாரண வியக்தி பாவம், அவருக்கு பேர் நரசிம்மன்னு பேர். ஆனால் கர்ப்பாம்பூச்சி கூட பயப்படுறவர். ஆனால் அப்படிப்பட்டவராக இருந்தால் அதை கண்டு பயந்துருக்கேன் இந்த குழந்தை. என்னாச்சுன்னர், வேற ஒரு வியக்தி வந்தால் பயம். சாதாரணமாக நம்ம இருந்தால் நம்ம கண்டா பயம் இல்லை, புதுசாக ஒரு வியக்தி வந்தால் பயம் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி தான் இந்த சத்துகளோடு நீங்கள் சேர்ந்தேயானால் இந்த சத்தை கண்டு உங்கள் மனசு பயப்படும். உங்கள் மனசில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் பயப்படுறது. நம்ம எதிர்க்க வந்தோன்னோ இவர் எரிச்சு விடுவாரோ, ஏன்னா ஞானம் கிட்ட இருக்கார் அவருக்கு. அந்த ஞானமானது அவர் மனசில் இருக்கக்கூடியதான எல்லா சம்ஸ்காரத்தையும் பழைய விஷயங்களையும் எரிக்கிறா போல் என்னையும் எரிச்சிருமோன்னு மனசு பயப்படும். அதனால்தான் சத்துக்கள் இடத்துல போய் உட்காருவார். ரமணாசிரமத்தில் ஜனங்கள்லாம் போய் உட்கார்ந்தானே அவர் என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார், ஒன்றும் பேசவே மாட்டார், அவர் அப்படியே இருக்கார். அவர் இவன் போனால் மனசுக்கு நிம்மதி கிடைச்சதுன்னு, எங்கே இருந்த வந்த நிம்மதி அவர் விற்கிறாரா, ஏதாவது கொடுத்தாரோ ஸ்பூனில் ஏதாவது கொடுத்தாரோ உங்களுக்கு, எப்படி வந்தது? அந்த சன்னிதானத்தில் உங்கள் மனது, அந்த அடக்கின மனசு இருக்கிற சன்னிதானத்தில் உங்கள் மனசும் அடங்கியது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண, எதற்காக மகன்களத்தில் போய் சேர்றது? வேற ஒன்றும் இல்லை. அவளை சேர்ந்தால் நமக்கு ஏதோ காசு வருதுன்னு நினைக்கிறேன், வரலாம். அதை பற்றி நான் சொல்லலை. மகான்கள் சில பேர் உபாசகாளாக இருந்தால் அவள்கிட்ட போனோமோனே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலுமே நமக்கு புண்ணியம் வரும், காசு வரும், ஐஸ்வர்யம் வரும், லோக்கத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் வரலாம், இதெல்லாம் பை ப்ராடக்ட். அதற்காக இருதில்லை. சில பேருடைய புண்ணியமானது நமஸ்காரம் பண்ணினோமையான அந்த புண்ணியங்கள், அது மாதிரி புண்ணியம் நமக்கு வரலாம். தஸ்ய புத்ரா தாயம் உபயந்தி, பெரிய மகான் காலமாயிட்டார், அவருக்கு புண்ணிய பாபங்கள்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, அவர் தான் மோட்சத்தை அடைஞ்சு விட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவருடைய புண்ணியங்கள்லாம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணின சிஷ்யாளுக்கு போயிடுத்தான். அவரிடத்துல ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பாபம் இருந்ததே ஆனால் அந்த பாபமானது அவரை வைச்சவாள் இருக்க பதில, எப்படிப்பட்டவாளாக இருந்தாலும் லோகத்தில் சில பேர் இருக்கா வையறதுக்கு. அன்னைக்கு ராமனையும் கிருஷ்ணனையும் வைச்சவாள் இருக்கா சுவாமி, நீங்கள் என்ன சிசுபாலன் பகவானை வையலை? பகவத்கீதையில் அர்ஜுனன் பிதாசி லோகசிய சராஜரஸ்ய ஸ்தோமசாத்திய குரோர்கரியான்னு சொல்கிறான், ஆனால் சிசுபாலன் பகவானை வையலை. விஷானே சிசுபாலன் தான் அந்த பக்தம். ராவண கும்பகர்ணாதிகள் ராமனை வையலை, இந்திரஜித்து ராமனை வையலை. அதனால் உலகம்னு இருக்குமே ஆனால் வையறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பா, அதை பற்றி இல்லை. ஆனால் அந்த மகான்கள் ஏகாந்தமாக இருந்துட்டுருக்கா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புண்ணியம் வரலாம். அது வராத போனாலும் மனசாந்தி கிடைக்கும். நிஜமாக மகாத்மான்னா என்ன, அவரை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது சார், அவரை பார்த்தா ஆனந்தமாக இருக்குது, ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது, போய் நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றுறது. இது என்ன அர்த்தம், சத்துக்க லட்சணம். கேட்டேன், சத்துன்னா யாருன்னு கேட்டீல, சத் சங்கத்வே. அவன் என்ன பண்ணுறா, அவளோட போக போக நமக்கு என்ன ஆறுதுன்னு லௌகிகமான விஷயங்கள்லாம் ஆசை குறையுது. தெரியலையே நான், இப்போ தெரியாது, ஒரு 5-6 வருஷம் ஆகணும், அப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் தெரியும். முன்னால் நமக்கு கோபம் வந்துன்றது, கோபம் கொஞ்சம் குறைஞ்சது, முன்னால் இது வேணும் அது வேணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அது போகணும். இப்போல்லாம் ஆசைப்படுறதில்லை, வெறுக்கிறதும் இல்லை. விவகாரம் என்னென்னா இதுதான் சத்சங்கத்துடைய லட்சணம். முன்னால் வெறுமனை பொழுது போகலே, நான் சின்ன டிவி பார்க்குறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, ஊர் ஒம்ப பேசுறது. இப்போல்லாம் என்னென்னா ஒன்றும் இல்லாதமான கண்ணை மூண்டு உட்காந்துட்டு ஏன் சுவாமி என்ன யோஜனை பண்ணுற, ஒன்றும் யோஜனை பண்ணலையே, அதான் முக்கியம். இன்னும் என்ன பண்ணார், நமசிவாயம் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லுங்க. இந்த நமசிவாயான சிவனுடைய உருவத்தை பார்க்கறது ஒண்ணு, அந்த சிவனுடைய உருவத்தை விட்டு அவருடைய சொல்ல மட்டும் அறிகிறேன். அடுத்த ஸ்டேஜ் மந்திர ஜபம்ங்கிறது என்ன, உருவத்தை பார்க்கறது. இப்ப பார்த்தோமே அழகாக அப்படி சுப்பிரமணிய சுவாமி வர்றார், இந்த பக்கத்துல தாரகாசுரன் வர்றார், அவனை கொடுக்குற சூரசம்ஹாரம், சூரனை வர்றார், வந்து மூணு தினம் பிரதட்சிணம் பண்றான், அங்கே போகிறான், தலையை எடுக்கிறார், மறுபடியும் வைக்கிறார். இதில் என்ன உருவம், இந்த உருவமானது மனசை கவனிக்கிறதுக்காக அந்த உருவத்தை விட்டு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அப்படின்னு அந்த சத்தத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா, அது அடுத்த ஸ்டேஜ் மந்திரம். அந்த மந்திரத்தையும் இது இவருடைய மந்திரம்னு தெரியாமல் அந்த நாதத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அது அது அடுத்த ஸ்டேஜ். அதையும் விட்டு நாதாதீதமாக இருக்கக்கூடியதான பிரம்மம்னு நினைக்கிறது பார்த்தீங்களா, மனசு தானாக லயிச்சு போயிடும். இப்படி அந்த லயிச்சு அங்கேயே நிற்கக்கூடியவா சத்துக்கள். இப்போ சத்துக்கள் யாருன்னு அப்படி அவளோட ஒரு சங்கம் இருந்தால் நமக்கு என்ன ஏற்படுறதுன்னு நாமும் அப்படி ஆகணும்னு தோணும். எத்யதா சரதி ஸ்ரேஷ்டஸ்தத்ததேவ இதரோதனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்தது. யார் மகான்கள் எப்படி இருக்கான்னு நினைக்கிறாளோ அவளோட சேர்ந்தா நமக்கும் அந்த குணங்கள் வரும். அவர் அப்படியே அசையாமல் உட்கார்றார் சார், எதையும் மனசில் கவலையே இல்லாமல் பட்டுப்படாமல் இருக்கார் சார். அந்த நிலை உங்களுக்கு வரணும். எல்லாத்தையோடும் ஈஷிச்சுண்டு எல்லாம் எனக்கு வரலையே, வீட்டில் இருந்துண்டு எனக்கு இது சொல்லாமல் போனானே, பையன் போகிறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லலையே, ஆத்துக்கார் என்னை கேட்காமல் சமைச்சு விட்டாளே, என்ன தப்பா, உமக்காகத்தான் ஏன் சமைச்சிருக்க. ஆனால் விவகாரம் காலமுறை என்ன பண்ணணும்னு என்னை கேட்காம பர்மிஷன் வாங்கிக்காம சமைச்சுட்டான், பெரிய தப்பு பார்த்துடா. இப்படி எல்லாத்தையும் எதிர்பார்க்கறவள் பார்த்தடா இந்த வம்பு குறையும். நிசங்கத்துவம்னு என்ன, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அது பார்ப்போம் அவ்வளோதான். இந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரணும். டெலிஃபோன் வந்தால் யார் ஃபோன் பண்ணினா, ஏன் உங்கள் தலை எடுக்க போகிறாளா, டக்குன்னு தெரிஞ்சுண்டு ஆகணும், ஊர்வம்பு வரணும், வரப்படா சார், உமக்கு வேணும் உங்களுடைய ஹெல்ப் வேணும்னா நிச்சயமாக உங்களை கேட்கத்தான் கேட்பேன், இல்லாமல் விட்டுருவாளா. ஆனால் விவகாரம் என்னன்னு அதில் நம்ம மனசு ஒட்டுறதை நிறுத்தி பண்ணணும். எவ்வளவு குறைச்சலாக பேசணுமோ அவ்வளவு குறைச்சலாக பேசணும், எவ்வளவு சின்னதான விஷயம் இருக்குமோ அதோட ஈடுச்சிக்காமல் வாழ தெரியணும். இப்படி வாழ தெரிஞ்சுக்கிறது தான் நிசங்கத்துவம்னு பேர். வீட்லேயே இருங்க, சன்னியாசம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லலை, சன்னியாசம் வாங்கிட்டு மணிக்கணக்காக டெலிஃபோனில் பேசிட்டா அது சன்னியாசமும் இல்லை, அது சங்கமே இல்லை. ஆனால் விவகாரம் என்னன்னா ஏகாந்தமாக இருங்கோ, வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அனாவசியமாக யாரோட பேசுறதில்ல, உங்கள் மனசானது பகவானுக்காகத்தான், அதை தவிர இன்னொரு விடயத்தில் செல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, இது நிச்சங்கம். இது எதனால் வரும், சுலபமாக வரக்கூடியதான வழி மகான்களுடைய சங்கம். அந்த மகான் யார், பரமாத்மாவை நினைக்கிறவன் மகாத்மா, பரமாத்மாவில் மனசை கொடுத்தவன் மகாத்மா, அந்த மகாத்மாவோட சேர்றதுனால அவருடைய சம்பந்தம் உங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சங்கத்வம் வரும். எப்போ நிச்சங்கமாக போயிடுத்தோ அடுத்தது என்ன, நிர்மோகத்துவம். மோகம்னு என்னது, எங்கே சுகம் இல்லையோ அங்கே சுகம் என்று கருதுவது மோகம். கை கோத்துண்டு ஒரு பொண்ணு ஒரு பையனும் அப்படியே உலகத்தில் போயிட்டு இருக்கா, யார் நம்மளை பார்க்குறான்னு ஒன்றே இல்லை. அவன் என்ன நினச்சிட்ருக்கா, இதுதான் சுகம்னு நினச்சிட்ருக்கா. கல்யாணம் ஆன 6 மாதத்துக்கு டைவர்ஸ் வரும் அன்னைக்கு தெரியும். ஆனால் விவகாரம் என்னென்னா இதுதான் சுகம்னு நினைக்கிறா அவா சந்தர்ப்பம் அப்படி. இதுக்கு தான் மோகம்னு பேர். லோகத்தில் மோகம் என், மோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், எங்கே சுகம் இல்லையோ அங்கே சுகம் இருக்கிறதாக நினைப்பது மோகம். அதான் மோகிச்சிருக்கான்னு சொல்லல ஐயா. இப்படி நமக்கு எல்லாத்துலேயும் மோகம், ஃப்ரிட்ஜில் மோகம் இருக்குது, டிவியில் மோகம் இருக்குது, டெலிஃபோன் செல்ஃபோனில் மோகம் இருக்குது. ஆத்துக்காரியை பார்க்குறானோ இல்லையோ செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் ஜாஸ்தி பார்க்குறான்னு சொன்னால் செல்ஃபோனை இவனை செல்ஃபோனை தான் பார்க்குறான். பாருங்க அதில் அவ்வளோ மோகம் இருக்கேன். அது போயிடுதுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமோண்ணா, அது எங்கேயும் விடப்படாது, அது அங்கிட்டே இருக்கணும். மங்களசூத்திரம் மாதிரி கழுத்துலேயே தொங்க போட்டுட்டு இருக்கணும், அது எங்களை விட்டு போகப்படாது, என்னை தொட்டுண்டே இருக்கணும். நான் அதை தொடணும் இல்லை அது என்னை தொடணும், இப்படி தானே வச்சுட்டுருக்காலும். அப்போ மோகமானது சில பதார்த்தங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கா இல்லையா? அது நிஜமாக சுகமா? உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இன்ஃபர்மேஷன் ஒருத்தன் கொடுத்தானேயானால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? அது சுகத்தை கொடுக்கலை, அது ஒரு ஜட பொருள். ஆனால் அந்த பொருளை கண்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதான் கேளியே சொல்லிருக்கார், நாரிஸ்தனபர நாபீதேசம் திருட்வாமாகா மோகாவேஷம். ஏ மோகாவேஷம், இந்த மோகங்கிற பதம் அங்கே இருக்காது. ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம் சொன்னாரோ இல்லையா? அந்த மோகம் போயிடும் உங்களுக்கு. எல்லா விஷயத்துலையும் மோகம் போடும். பணத்தில் ஒரு மோகம் இருக்கு மனுஷனுக்கு, தங்கத்தில் ஒரு மோகம் இருக்கு, மற்ற பதார்த்தங்களில் மோகம் இருக்கு, பெரிய உத்தியோகம்னு ஒரு மோகம் இருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார், இவைகள்லாம் டெம்பரரி ஸ்வாமி, எதையும் சாஸ்வதமே. சாஸ்வதமாக இருக்கிறது உங்களுக்கு உங்கள் ஆத்ம தத்துவம் ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகையால் இந்த மோகம் போகணுமையானால் நிசங்கம் வரணும், நிசங்கம் வரணுமையானால் சத்சங்கம் வரணும். ஆகையால் சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே. இப்போ மோகம் போயிடுதோ இல்லையோ, எதில் நிஜமாக சுகம் இல்லையோ அந்த இடத்துல சுகம் என்று கருதக்கூடியதான ஒரு எண்ணம் போயிடுதோ இல்லையோ. இப்போ என்ன சொன்னார், உங்கள் எண்ணம் நிஜமான சுகத்தை அளிக்கிற இடத்துல தான் இருக்கு. அப்ப தத்துவம் தானா போய், தத்துவம்னா என்ன அர்த்தம், உண்மை என்ன அர்த்தம், உண்மையானது என்ன, நம்ம சரீரமானது அழியக்கூடியது, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான புலன்களும் ஒரு நாளைக்கு அழியக்கூடியதுதான், இதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு புத்தி பிராணன் எல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போகக்கூடியதுதான். ஸோ எது நிச்சயம், உள்ளே இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் ஒன்று தான் நிச்சயம். அந்த ஜீவன் ஒருவர் தான் பரமாத்மா, இதை ஒன்று தான் நிச்சயம், அதுதான் தத்துவம். தத்துவம்னு சொன்னால் உண்மை, உண்மைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், அது நிச்சலமாகும். இப்போ நமக்கு எப்படி இருக்குது தெரியுமோ, நான் வேதாந்தம் கேட்குறப்ப ஆஹாஹா சொல்கிறது கரெக்டு, வீட்டுக்கு போனதுமே பசிக்கிறது சாப்பாடு போடுது. என்ன அப்படின்னு ஞானம் வந்த பிறகு சாப்பிட மாட்டானோ, சாப்பிட மாட்டான் சார், சாப்பிடுவான் ஆனால் அலைய மாட்டான். நமக்கு இது வேணும் அது வேணும், வக்கணையா அது போடலையே, தொட்டுக்க இது போடலையே அப்படிங்கிறோமோ இல்லையோ. பிட்ச உஷதம் புஜதாம் சுவாத்வன்னம் நது யச்சதாம் விதிவசாத் பிராப்தே என்ன சந்தோஷியதாம். கடைச்சதோட இந்த வயத்துக்கு பசி இருக்கு, அதை போக்கி கொள்றதுக்கு இது வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் கிடச்சா சரி இல்லாத போனால் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், அதுதான் நிச்சல தத்துவம். மனசு ஆத்ம தத்துவத்தை தவிர வேற எங்கேயும் ஓடப்படாது. இது எங்கே இருக்குது சார், அப்படிப்பட்டதான மனுஷனோட சேர்ந்தத்தினால வந்தது, சத்சங்கத்தினால வந்ததுன்னா நிச்சல தத்துவம். அதனால்தான் குருவிட்டிருந்து வரக்கூடியது சாஸ்திர ஞானம், குருவிடத்து வரக்கூடியது அபரோட்ச ஞானம். குருவானவர் சாஸ்திரம் இப்படி இருக்குன்னு சொல்கிறார், அந்த சொல்கிற சமயத்தில் சில சமயத்தில் நமக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார், மனசுக்கு அது ஆச்சரணம் பண்ண முடியலன்னு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கடைசியில் அதுதான் சுகம் என்று தெரியும். சாஸ்வதமான ஒரு சுகத்தை கொடுக்கறது இது ஒன்று தான், நிச்சல தத்துவம். நிச்சல தத்துவே ஞானம் வந்த பிறகு அந்த ஞானம் எதையும் எதிர்பார்க்காது. நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறீளா, பூஜை பண்ணுறீளா, ஜபம் பண்ணுறீளா, ஒன்றும் எதிர்க்க வைக்காது. எந்த கணத்தில் ஞானம் வருதோ அந்த கணத்திலேயே உங்களுக்கு மோட்சம் வந்தாச்சு. வீட்டுக்கு போடுறீள், இருட்டாக இருந்தது, பல்பு சுவிட்சை போட்டேள், வெளிச்சம் வந்தது, இருட்டு எங்கே போச்சு, இருங்கன்னு சொல்லிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போகிறதா என்ன சார், இந்நேரம் நாங்கள் இருந்தேனே இந்த வீட்டுக்குள்ளே இந்த ரூமுக்குள்ளே நான் இருந்தேனே, என்னை யாரும் ஒன்றும் சொல்லலையே, வெளிச்சம் வந்ததுமே அந்த ரூமுக்காவது ஒரு மறுபடியும் வெளிச்சம் போனதுமே நான் வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போகணுமோ இல்லையோ. ஏதாவது சொல்கிறதா, லைட்டு போட்டதுமே இருட்டு எப்படி ஓடி போகிறதோ, அதே போலயே உங்க மனசுல இருக்கக்கூடியதான அறியாமையானது அறிவு வந்ததுமே அடுத்த கணம் இருக்காது, ஒரு செகண்ட் இருக்காது. இருட்டு போனப்புறம் வெளிச்சம் வந்ததா, வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சா? கேள்வி யோஜனை பண்ணி பாருங்க, ராத்திரியெல்லாம் யோஜனை பண்ணுங்க, சமாதானமே கிடைக்காது. நான் வெளிச்சம் போட்டேன் சார், லைட்டு போட்டேன், இருட்டு போச்சு. இருட்டு இருக்கிறப்பவே வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ள எப்படி போறோம்? அதான் உள்ள இருட்டு இருக்கே சார், அது போக்கடிச்சா தானே இது போறோம். அதனால முதல்ல இருட்டு போச்சு, அப்புறம் வெளிச்சம் வந்ததுன்னு. இல்ல, வெளிச்சம் வந்தாதானே இருட்டு போகும், ஏன்னா இது வரைக்கும் வெளிச்சம் இருந்தது. எதுன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். என்ன சொல்றது? வெளிச்சம் போனப்புறம் இருட்டு வந்ததா, இல்லை இருட்டு போனப்புறம் வெளிச்சம் வந்ததா, ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ என்ன? அதே போல் ஞானமானது எக்கணத்தில் உங்கள் மனசில் வருகிறதோ, மனசில் தான் ஞானம் வருது. மனசை இவானு திரட்டவ்யம் நேகனாஸ்தி கிஞ்சன எழ சொன்னாலும் உபனிஷத்தை சொல்லணும். எங்கே ஞானம் வருது? விருத்தி ஞானம் மனசில் வருது. மனசில் வந்ததுமே மனசோடு சேர்ந்து கீழே விழுந்துருது. ஞானம் வந்த பிறகு இனிமேல மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் பூஜைகள் ஒண்ணுமே கிடையாது. இருட்டுக்குள்ள பயம், இருட்டே பயம் இருந்தது. இருட்டு போனதுமே பயம் எங்க போச்சு? இருட்டு போனதுமே எப்படி பயமும் போயிடுதோ, அதே போல அஞ்ஞானம் போனதுமே, ஞானம் வந்ததுமே அஞ்ஞானம் போனதுமே எல்லாமும் போயிடுது. பயம் போயிடுது, கவலை போயிடுது. மனசு இனிமேல இங்கேயும் இங்கேயும் அசையாது, அலையாது, ஆனந்தமான சாந்தமான ஒரு ஸ்வரூபத்தை அடையும். இதுதான் ஜீவன் முக்தி. உயிரோடு இருந்து முக்தியை அடைகிறான்னு என்ன அர்த்தம்? மனசில் கொந்தளிப்பு இல்லை. அந்த மனசு எது என பார்த்தாத்தோம், நான் பஸ் போட்டாத்தோம் ஆகி மானம் இடிஞ்சு கீழே விழட்டும், பூமி உடையட்டும், அவனுக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு என்னாச்சு? யாஜ்ஞவல்கியர் பாடம் சொல்லுண்டே இருக்கார். ஜனகர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இவர் ராஜாவோ இல்லையோ சக்கரவர்த்தியோ இல்லையோ, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. முன்னால் இருக்கக்கூடியதானால சன்னியாசிகள் பேசிட்டு இருக்க, பார்த்தீரா என்னத்தான் இருந்தாலும் பணத்துக்கு வேல்யூ இருக்கு சார். நாம் வந்து உட்கார்ந்துருக்கோம், 10 நிமிடம் ஆச்சு, பாடம் ஆரம்பிக்கலை. அவர் வந்ததுமே ஆரம்பிச்சுடுறார் பார்த்தீரா. அதனால ராஜா பணம்னு எல்லாரும் பிடித்தான் அப்படின்னு யாஜ்ஞவல்கியர் கேட்டார். சரின்ட்டார், ஏதாவா பேசிக்கிறேன் சார். ஒருத்தனுக்கு வாக்கு இருக்கு, பேசப்படாதா? அவனுக்கு ஒரு சுவாதந்திரம் இல்லையா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு போக வேண்டாம், அது கான்ஸ்டியூஷன். நம்ம சாதாரணமாகவே பேசுகிறப்பவே வா இருக்கு, அவன் பேசினா அவன் வாய முடியும், ஊர் வாயை மூட முடியுமா? முடியாது. சரி, பாடம் ஆரம்பிச்சு அவர் வந்தார், பாடம் ஆரம்பிச்சுட்டார். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. திடீர்னு இவருடைய மாயினால் என்ன பண்ணார், அந்த சுட்டு பக்கத்தில் எங்கேயும் வரிசையாக நெருப்பு பத்துட்டு எரிகிறாமல் அவர் தயார் பண்ணினார். இந்த சிஷ்யாலாம் இப்படி பார்க்குறா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எரிஞ்சுட்டே இருக்கு. ஓடோ ஓடோ ஒரு நமஸ்காரம் கூட பண்ணலை கிளாஸில். கிளாஸில் நடுவில் எழுந்து போகிறதா நமஸ்காரம் பண்ணி எழுந்து போனோம்? ஒன்றும் கிடையாது, ஓடினா. என்னடான்னார், நாங்கள்லாம் சன்னியாசிகள், எங்களுக்கு இருக்கிறது என்னன்னார், கட்டிண்ட வேஷ்டியை தவிர இன்னொரு வேஷ்டி, அதையும் எரிஞ்சு போச்சுன்னா நாளை காலமாக ஸ்நானம் பண்ண வர என்ன பண்ணணும்? கவலை பார்த்தேன். யதீஸ்வராளுக்கு எதில் கவலை? கோமணத்துலேயும் வேஷ்டியிலையும். இவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். அவெல்லாம் போயிட்டு எல்லாம் மடித்து வச்சோன்னு வந்து விட்டார். வந்ததும் இவர் என்னன்னார், கேட்டார், உங்கள் ஊரெல்லாம் பத்துண்டு எரியறது, நீங்கள் போகலையான்னார். மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சன வர்த்தது. எரியறது மிதிலாபுரம் தானே, நான் இல்லையேன்ட்டார். ஏன்னா என்னுடைய ஆத்மா அசப்தம் அஸ்பர்சம ரூபம் அவ்வயம் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்சா. ஆத்மாவை கத்தி வெட்டாது, நெருப்பு பொசுக்காது, ஜலம் நினைக்காது, அந்த ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன், மிதியில் தானே போகிறது, போனால் போட்டுமே அப்படின்னார். இப்போ இவாளுக்கு பாடம் வந்து, நாம் எப்படி இருக்கோம், அவர் எப்படி இருக்கார், அவருக்காக காத்துன்னு இருக்கிறது ரைட்டு தானே. அது மாதிரி உங்களுக்கு அறிவு வந்ததுக்கு அடையாளம் என்ன? ஜீவன் முக்தனாக இருக்கேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? புரியணும். உங்கள் மனசு எது எப்படி ஆனாலும் அசையாமல் அப்படியே நிற்கும். இப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் அவஸ்தப்படுறதோ இல்லையோ, இதாகுமோ அதாகுமோ என்ன ஆகுமோ ஏதோ சொல்றா இல்லையா, அது இல்லாத ஒரு நில பரமசாந்திம் நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தாமதி கச்சதி. பகவான் எல்லாம் கீதையில் சொல்லியிருக்காரு, நம்ம தான் பார்க்கறது. நிர்வாண பரமாம், சரீரம் கீழ் விழுந்துட்டே இருந்தாலும் அவனுடைய மனசு வேற எங்கேயும் போக சார். நமக்கெல்லாம் ரெண்டு தும்பலை விட மூணாவது தும்பல் வந்து அப்படி டாக்டர்கிட்ட போவோங்கிறோம். தும்மல் தானே வந்திருக்கு, மூக்கு கீழே விடலையே, இருந்தாலும் ஏன் டாக்டர், என்ன ஆகுமோ என்னமோ, ஒன்றும் ஆக போகிறதில்ல. இவனுக்கு இப்படி சரீரம் கீழே விழுந்தாலும் அதே நிலையில் இருக்கிறான் ஜீவன் முக்தி. அந்த நிலையை நீங்கள் அடையணுமேயானால் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், சத் சங்கத்தில். சத் சங்கம் நமக்கு கிடைக்கணுமேயானால் என்ன பண்ணணும், உலகத்துக்கு சத்தா இருக்கக்கூடியதான பஜ கோவிந்தம் பஜகோ அதானே சொல்லடா, கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சன்னிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரீங்கரணே. அதனால்தான் நம்ம ஊர்ல எல்லோரும் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ, பகவன் நாமாவை சொல்லுங்கோ. குமாரா, குஹா, சக்தி புத்திரா அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமியோ இல்லையோ இன்னைக்கு அந்த பகவானுடைய நாமாக்களை சொல்லுங்க. அது சொல்லிகிட்டே இருந்தேன்னா மனசில் சத்து தானாக ஓடி வருவார். தேவ ஸ்ரீகுரு ரூபமேத்திய பகவான் ஆவிர்பவதி ஸ்வயம், அவர் உங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை கொடுக்க. ஆகையால் நமக்கு வழி என்ன, பகவன் நாமாவை சொல்வோம், சத்துக்களுக்காக தேடிண்டிருப்போம், மனசை இதயத்தில் அந்த பரமாத்மாவை தேடுவோம், அந்த குருவை நாடுவோம், க்ஷேமத்தை அடைவோம். இதுக்கு முதலாக பகவன் நாமாவை சொல்வோம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். மேல் பாகம் நாளைக்கு. ஓம் சகனாவவதோ சகனௌபுனத்தோ சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாமே.